அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 25 நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். அமெரிக்காவின் ஃபெர்கூசன் நகரில் கருப்பின இளைஞர் ஒருவரை கடந்த ஆகஸ்டில் சுட்டுக் கொன்ற வெள்ளையின போலீஸ் அதிகாரி மீது வழக்கு தொடுப்பது இல்லை என்று நீதிமன்ற நடுவர்கள் குழு முடிவு செய்ததை அடுத்து அமெரிக்காவின் பல பகுதிகளில் ஏற்பட்ட கொந்தளிப்பு. இதில் அமெரிக்கர்கள் அமைதி காக்குமாறு அதிபர் ஒபாமா கோரியிருப்பது ஆகியவை குறித்த செய்தி.
We need to recognize that the situation in Ferguson speaks to broader challenges that we still face.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கைவிட்ட மனைவி யசோதா பென் தனக்கு பாதுகாப்பு மற்றும் பிற உரிமைகள் பற்றி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோரியிருப்பது குறித்த செய்திக்குறிப்பு. காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. புளூ ஜுரத்துக்கான தடுப்பு மருந்தை உடலில் ஊசி மூலம் ஏற்றாமல் மூக்கின் மூலம் ஸ்ப்ரே செய்து ஏற்றும் முறையை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் குழுவில் இடம்பெற்றிருக்கும் இலங்கை விஞ்ஞானி அனுஷி ராஜபக்சவின் பேட்டி, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஐரோப்பிய நிறுவனங்களை போப் பிரான்சிஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஸ்ட்ராஸ்பர்கில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுதே போப் இந்த நிறுவனங்களை கடுமையாக சாடினார்.
Despite a larger and stronger union, Europe gives the impression of being
ஐரோப்பிய ஒன்றியத்தை தங்களிடமிருந்து விலகி தனியாக நிற்கும் ஒரு அமைப்பாகவே மக்கள் பார்க்கின்றார்கள் என்றும், மக்கள் உணர்வுகளுக்கு ஏற்ற வகையில் இல்லாமல் அது சட்டங்களை இயற்றியுள்ள குற்றங்களுக்கு ஆளாகி உள்ளது என்றும் போப் தனது உரையில் கூறினார். அப்படியான நிலைப்பாடு மக்களுக்கு ஊறு ஏற்படுத்துகிறது என்றும், அந்த நிறுவனத்தின் மீதான நம்பிக்கை இன்மையை மேலும் அதிகரித்துள்ளது என்றும் போப் பிரான்சிஸ் தெரிவித்தார். நீடித்திருக்கக்கூடிய வகையில் இல்லாமல் சமூகத்தின் சில உறுப்பினர்கள் சுயநலத்துடன் கூடிய ஆடம்பரமான டாம்பீகமான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்றும் போப் குறை கூறியுள்ளார்.
தெற்கே கிரீட் தீவுகளுக்காக அகதிகளை ஏற்றிய வண்ணம் தடுமாறிக் கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்ற ஒரு சரக்கு கப்பலை தாம் மீட்க முயற்சிப்பதாக கிரேக் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இயந்திர கோளாறுக்கு உள்ளாகி இருக்கின்ற அந்த கப்பலில் சுமார் 500 பேராவது சிக்கிக் கொண்டிருப்பதாக கிரேக்க கடற்படை காவல்படை தெரிவித்திருக்கின்றது. காலநிலை மிகவும் மோசமாக இருக்கின்ற அந்த பகுதியில் கிரேக்க கடற்படை கப்பல் ஒன்றும் உட்பட 5 கலங்கள் இருப்பதாக ஒரு பேச்சாளர் கூறியிருக்கின்றார். ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் இந்திய துணைக்கண்டம் ஆகியவற்றில் போரினால் அல்லது வறுமையால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து தப்பி வரும் மக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுள் நுழையும் ஒரு முக்கிய புள்ளியாக கிரேக்கம் திகழ்கின்றது.
ஹாங்காங்கில் ஜனநாயக ஆதரவு போராட்டக்காரர்கள் அமைத்திருந்த 3 முகாம்களில் ஒன்றை அதிகாரிகள் அகற்றியுள்ளார்கள். அந்த முகாமை சுற்றியிருந்த தடுப்புச் சுவர்களை உடைத்தெறிந்து பல போராட்டக்காரர்களையும் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். நகரின் மாங்காக் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஜனநாயக ஆதரவு முகாமை ஊழியர்கள் அகற்றும் பொழுது போலீசார் காவலுக்கு நின்றிருந்தார்கள். 2 மாதங்களாக அங்கு போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள். 2017 ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் யாரை போட்டிக்கு நிறுத்துவது என்று உரிமை தங்களுக்கு வேண்டும் என்று கோரி போராட்டங்கள் அங்கு நடைபெறுகின்றன.
அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் நீதிமன்ற ஜூரிகள் கடந்த ஆகஸ்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட 10 இளைஞர் மைக்கேல் ப்ரவுனை சுட்ட வெள்ளையின போலீஸ்காரருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதில்லை என்று எடுத்த முடிவுக்கு எதிராக அந்த மாநிலத்தில் பெரும் வன்முறை வெடித்திருக்கின்றது. ஃபெர்குசன் நகர புறநகர் பகுதியில் ஒரு மிக மோசமான வன்முறை இரவு முழுவதும் நடந்ததாக சென்ட் லூயிஸ் நகர போலீஸ் தலைமை அதிகாரி ஜான் பெல்மர் அவர்கள் கூறியிருக்கிறார். எதிர்ப்பாளர்களிடமிருந்து போலீசார் கடுமையான துப்பாக்கிச் சூடுகளை எதிர்கொண்டதாக அவர் கூறினார். குறைந்தது 29 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கடைகள் சூறையாட்டப்பட்டு கட்டடங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. இரவு முழுவதும் தீ வைப்பு சம்பவங்கள் ஏற்பட்டு தீ எரிந்து கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு படையினர் வீதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்.
இஸ்லாமியர்கள் மெக்காவுக்கு மேற்கொள்ளும் புனித பயணமான ஹஜ்ஜை விமர்சித்த வங்கதேசத்தின் மூத்த அரசியல்வாதி ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது முறைப்படி குற்றச்சாட்டுகள் ஏதும் பதியப்படவில்லை என்றாலும் அவராகவே நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவர் மீது இப்பொழுது 20 அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவர் அமெரிக்காவில் பயணத்தில் இருக்கும்பொழுது ஹஜ் பயணத்தை தான் மிகவும் கடுமையாக எதிர்ப்பதாகவும், முகமது நபி அதை வர்த்தக நோக்கத்திற்காகவே பகுதி அளவில் ஏற்படுத்தினார் என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பின்னர் அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டார்.
அடுத்த அறிவிப்பு வருகின்ற வரை பிரான்ஸ் ரஷ்யாவுக்கான உயர் தொழில்நுட்ப போர்க்கப்பலை விநியோகிப்பதை நிலைநிறுத்தியிருக்கின்றது. நேட்டோ நாடு ஒன்றால் ரஷ்யாவுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய ஆயுத விற்பனையாக கருதப்படுகின்ற நடவடிக்கையின் கீழ் முதல் இரண்டு போர்க்கப்பல்களை ரஷ்யாவுக்கு விநியோகிப்பதை கிழக்கு யுக்ரைன் நிலவரங்கள் அனுமதிக்கவில்லை என்று அதிபர் பிராங்க்வா ஹாலந்த் அவர்களின் அலுவலக அறிக்கை ஒன்று கூறுகின்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு செய்தி குறிப்பு. அமெரிக்காவில் கடந்த ஆகஸ்டில் ஃபெர்கூசன் நகரில் கருப்பின இளைஞன் ஒருவரை வெள்ளை என போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொன்றது இனங்களுக்கிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரி மீது வழக்கு தொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று அமெரிக்க நீதிமன்ற நடுவர்கள் குழு, அதாவது ஜூரிகள் குழு முடிவு செய்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சீவகன்.
நிராயுத பாணியான கருப்பு இன 13 வயது சிறுவனை சுட்டதாக கூறப்படும் போலீஸ் அதிகாரி மீது குற்றம் சாட்டுவதில்லை என்று நீதிமன்ற ஜூரிகள் குழு முடிவு செய்ததை அடுத்து ஃபெர்கூசனின் புறநகர் பகுதியில் மீண்டும் வன்முறைகள் வெடித்திருக்கின்றன. இந்த முடிவு குறித்த தமது கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆயிரக்கணக்கானோர் அமெரிக்க நகரங்களின் ஊடாக ஊர்வலமாக சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்ற ஃபெர்கூசனில் நடந்த போராட்டங்கள் மிகவும் கடுமையானவையாக இருந்தன. துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு கார்கள் கவிழ்க்கப்பட்டு பல கட்டிடங்கள் எரிக்கப்பட்டன. தீயணைப்பு படையினரும் தாக்கப்பட்டார்கள். போராட்டக் குழுவினரை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தார்கள். கடந்த ஆகஸ்டில் 18 வயதான மைக்கேல் பிரவுன் கொல்லப்பட்ட பொழுதும் அங்கு கடுமையான வன்முறைகள் நடந்திருந்தன. ஃபெர்கூசனின் தெருக்களில் அமைதி ஆர்ப்பாட்டம் கலவரமாக மாறிவிட்டது. போராட்டக்காரர்களுடன் மோதிய போலீசார் கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை பிரயோகம் செய்தார்கள். எவரும் எதிர்பார்த்திராத இந்த நிகழ்வுகள் மிகவும் மோசமாக இருந்தன. நிராயுத பாணியான கருப்பு இன 13 வயது சிறுவனை சுட்டதாக கூறப்படும் போலீஸ் அதிகாரி மீது குற்றம் சாட்டுவதில்லை என்ற நீதிமன்ற ஜூரிகளின் குழுவின் முடிவை அடுத்து மீண்டும் இந்த வன்முறைகள்
வெடித்திருக்கின்றன.
அதிகாரி வில்சனுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டையும் சுமத்த உரிய ஆதாரம் எதுவும் இல்லை என்று அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள். நேரடியாக பார்க்கக்கூடிய மற்றும் விஞ்ஞான ரீதியிலான சான்றுகளை நேரடியாக பார்த்தவர்களின் சாட்சியங்களையும் பரிசீலித்துத்தான் இந்த முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள்.
கடந்த ஆகஸ்டில் 18 வயதான மைக்கேல் பிரவுன் 12 தடவைகள் துப்பாக்கியால் சுடப்பட்டு மரணமடைந்தார். அவரை துப்பாக்கியால் சுட்ட போலீஸ் அதிகாரி வில்சனுக்கு முகத்தில் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் இருப்பதை புதிதாக வந்திருக்கின்ற படங்கள் காண்பிக்கின்றன. அவர் தனது தற்பாதுகாப்புக்காகவே செயற்பட்டதாக ஜூரிகள் முடிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஜூரிகளில் தமக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தாம் இந்த முடிவால் ஆச்சரியப்படவில்லை என்று பலர் இங்கு கூறுகின்றார்கள். வேறு பலரோ தாம் போலீஸ்காரர்களை கூட நம்பவில்லை என்கின்றார்கள். இன ரீதியான பிளவுகள் குறித்த சந்தேகத்தை அமெரிக்காவில் மீண்டும் கிளறியிருக்கின்ற இந்த வழக்கை அடுத்து அமைதி காக்குமாறு அதிபர் ஒபாமா கேட்டிருக்கின்றார்.
ஒரு தேசம் என்ற வகையில் நாம் எதிர்கொள்கின்ற பரந்துபட்ட சவால்களை ஃபெர்கூசன் நிலைமைகள் எமக்கு உணர்த்தி இருக்கின்றன. இந்த நாட்டில் பல பகுதிகளில் சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையே ஒரு ஆழமான நம்பிக்கையின்மை இருக்கிறது.
But hurting others or destroying property is not the answer.
தாம் இந்த தீர்ப்பினால் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக பிரவுனின் குடும்பத்தினர் கூறியிருக்கின்றார்கள். அதேவேளை அங்கு வன்செயலும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. தமது கோபத்தை காண்பிக்க இதுதான் ஒரே வழி என்று பலர் நம்புவதையே இது காண்பிக்கின்றது.
செய்தியை தொகுத்து வழங்கியவர் சீவகன். இனி இந்திய குறிப்புகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் கைவிடப்பட்ட மனைவி யசோதா பெண்ணுக்கு சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு மோடி பிரதமரான பிறகு வழங்கப்பட்டிருந்தது. இந்த பாதுகாப்பு குறித்து தனக்கு பிரதமரின் மனைவி என்ற வகையில் இருக்கும் சட்ட ரீதியான உரிமைகள் குறித்தும் யசோதா பெண் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தகவல்களை கோரியிருக்கிறார். இது குறித்த செய்தி ஒன்றை தருகிறார் சுவாமிநாதன்.
சிறிய வயதிலேயே திருமணம் முடித்த நரேந்திர மோடி பல தசாப்தங்களாக தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகின்றார். இந்த ஆண்டின் மத்திய பகுதியில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட போதுதான் அவர் தனக்கு திருமணமானதை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார். பிரதமராக பொறுப்பு ஏற்பவரின் நெருங்கிய உறவினர்களுக்கு அதிஉயர் பாதுகாப்பு அளிக்கப்படுவது இந்தியாவில் வழமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் மோடி பிரதமரான பிறகு குஜராத்தில் வாழும் அவரின் மனைவிக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்ற மோடியின் மனைவி யசோதா பென் சில கேள்விகளையும் முன்வைத்திருக்கின்றார்.
யாருடைய உத்தரவின்படி என்னை கண்காணிக்க 5 பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளனர். இந்திரா காந்தி அவருடைய மெய்காப்பாளர்களால் தான் கொல்லப்பட்டார். எனவே இவர்கள் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். எனக்கு அச்சமாக உள்ளது. என்னிடம் கார் போன்ற வசதிகள் கிடையாது. எனவே நான் பொது போக்குவரத்து சேவையை தான் பயன்படுத்துகிறேன். நான் பேருந்தில் செல்லும்போது இவர்கள் காரில் என்னை பின்தொடர்ந்து வருகின்றனர். பிரதமரின் மனைவி என்ற முறையில் எனக்கு வேறென்ன உரிமைகள் உள்ளன என்பதையும் அறிய விரும்புகிறேன்
என்றார் யசோதாபென். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான அவர் தனக்கு வரும் 14,000 ரூபாய் ஓய்வூதியத்தை வைத்து வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். திருமணமாகி 3 ஆண்டுகள் கழித்து மோடி தன்னை விட்டு சென்று விட்டதாக யசோதாபென் கூறுகின்றார். இந்த 3 ஆண்டுகளில் 3 மாதங்கள் மட்டுமே இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருக்கின்றனர். பிரம்மச்சரியத்தை கொண்டாடும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் அமைப்பில் சேர்ந்த பிறகே தனது மனைவி விட்டு மோடி விலகினார் என்று கூறும் விமர்சகர்கள் பல ஆண்டுகளாக தனக்கு மனைவி ஒருவர் இருக்கிறார் என்பதையே அவர் ஒத்துக்கொள்ளாதது பெண்கள் குறித்த அவரின் பார்வையை காட்டுவதாகவும் கூறுகின்றனர்.
செய்தியை வழங்கியவர் சுவாமிநாதன். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு மோசடியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை ஏன் விசாரிக்கவில்லை என்று மத்திய புலனாய்வுத்துறைக்கு இந்த வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்புடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
வழக்கில் குறிப்பிடப்படும் காலகட்டத்தில் நிலக்கரித்துறைக்கு நேரடி பொறுப்பு வகித்த பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் முறைகேடுகள் தொடர்பாக ஏன் விசாரணை செய்யவில்லை என்று சிறப்பு நீதிமன்றம் இன்று செவ்வாய் என்று விளக்கம் கோரியது. இந்த விவகாரம் தொடர்பான தெளிவான நிலையை அறிய அதற்கு பொறுப்பு வகித்த மத்திய அமைச்சரின் விளக்கம் அவசியமானது இல்லையா என்று நீதிபதி பாரத் பரஷார் அப்போது கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்தின் கேள்விக்கு பதிலளித்த புலனாய்வுத்துறை அதிகாரி கூறுகையில், இது தொடர்பாக நடைபெற்ற விசாரணையின் போது பிரதமரின் அலுவலகத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பிரதமர் பதவி வகித்த மன்மோகன் சிங்கிடம் நேரடியாக விசாரணை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் கூறினார். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான சிபிஐயின் விசாரணை குறிப்புகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதி பாரத் பரஷார் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் 1வது ஆட்சி காலத்தில் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நிலக்கரி சுரங்கங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டன. கடந்த 2004ஆம் ஆண்டிலேயே நிலக்கரித்துறை செயலர் ஏலம் மூலமே சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்தும் அரசு அப்பரிந்துரையை ஏற்காமல் ஒரு குழு அமைத்து மனுக்களை பரிசீலித்து சுரங்கங்களை ஒதுக்கியது. அதிலும் குறிப்பாக பிரதமர் மன்மோகன் சிங் நிலக்கரித்துறைக்கு நேரடி பொறுப்பு வகித்த சமயத்தில் பல சுரங்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்துதான் மன்மோகன் சிங்கிடம் ஏன் விசாரணை மேற்கொள்ளவில்லை என்று சிறப்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பி கடந்த 1993 மற்றும் 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் 2006 மற்றும் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் மத்திய அரசுக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கங்களை தனியாருக்கு ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ 3 ஆரம்பகட்ட விசாரணைகளை நடத்தி முடித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை 20க்கும் மேற்பட்ட வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவில் காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடந்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்புடன் டெல்லியிலிருந்து சங்கீதா.
ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று செவ்வாயன்று அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாதிகள் தேர்தல் புறக்கணிப்புக்கு அழைப்பு விடுத்திருந்ததை மீறியும் தேர்தலில் வாக்களிக்க வாக்காளர்கள் பெரிய எண்ணிக்கையில் வந்திருந்ததாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் 5 கட்டங்களாக வாக்குப்பதிவுகள் நடைபெறுகின்றன. இன்று நடந்து முடிந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் 15 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் இன்று மாலை 5 மணி நிலவரப்படி 70%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய வாக்குப்பதிவு விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் இல்லாமல் முற்றிலும் அமைதியாக நடைபெற்றதாக துணைத் தேர்தல் ஆணையர் வினோத் ஜூட்சி தெரிவித்துள்ளார்.
Not a single one. We had some small incidents, which may have been reported by some of the sections in the view of the media.
பாதுகாப்பு படையினருக்கு எதிரான தாக்குதல் ஒன்று கூட இடம்பெறவில்லை. சிறிய அளவில் சில சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாந்திரா பகுதியில் 2 வாக்குச்சாவடிகளில் தாக்குதல் நடைபெற்றதாக குண்டுகள் வெடித்ததாகவும் ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த 2 சம்பவங்களிலும் பட்டாசுதான் வெடிக்கப்பட்டது என்றார் துணைத் தேர்தல் ஆணையர் வினோத் ஜூட்சி. ஜம்மு காஷ்மீரில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்ற மாவட்டங்களில் பதிவாகியுள்ள வாக்குப்பதிவு சதவீதம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதும் அம்மாவட்டங்களில் பதிவாகிய வாக்குப்பதிவு எண்ணிக்கையை விடவும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவும் இன்றைய தினமே நடைபெற்றது. இதில் மாலை 3 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள 81 தொகுதிகளில் 13 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழ்நாட்டில் கிரானைட் ஊழலை விசாரிக்க நியமிக்கப்பட்ட சகாயம் கமிஷனின் விசாரணை வரம்பு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அளித்த ஒரு உத்தரவு பற்றிய செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
முறைகேடு குறித்து விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் மதுரை மாவட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் கனிம வள முறைகேடு குறித்து முதற்கட்டமாக விசாரித்தால் போதுமானது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக தமிழகத்தில் நடந்ததாக கூறப்படும் கனிம வள முறைகேடுகள் குறித்து சகாயம் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கனிம வள முறைகேடு குறித்து விசாரிக்க சகாயம் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த குழு 2 மாதங்களுக்குள் தனது அறிக்கையை அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியிருந்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுக்கள் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மதுரை மாவட்டத்தில் நடந்த கிரானைட் முறைகேடு குறித்து விசாரிக்கவிருக்கும் சகாயம் தலைமையிலான குழுவுக்கு தேவையான உதவிகளை அளிக்க வேண்டுமென தமிழக அரசு ஒரு அறிக்கையை அனுப்பியது. இதையடுத்து கனிம வள முறைகேடு குறித்து மதுரை மாவட்டத்தில் மட்டும் விசாரிக்க வேண்டுமா அல்லது தமிழகத்தில் உள்ள 32 மாவட்டங்களிலும் விசாரணை நடத்த வேண்டுமா என்று தெளிவுபடுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் கனிம வள முறைகேடு குறித்து தற்போதைக்கு மதுரை மாவட்டத்தில் மட்டும் விசாரித்தால் போதும், விவகாரம் மிகப்பெரியது என்பதால் படிப்படியாக அடுத்த கட்ட விசாரணையை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு கனிம வள முறைகேடுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது என்கிறார் சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன்.
இந்த ஏற்கனவே உத்தரவு கொடுத்ததும் இந்த நீதிமன்றம் தான். ஆனால் தற்போது ஏன் இதை மாற்றி இப்படி சொல்கிறார்கள் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. சகாயம் அவர்களுக்கு கூட தமிழகத்திலிருந்து 1000கணக்கான பகுதிகளிலிருந்து மக்கள் எங்கள் பகுதியில் இப்படி முறைகேடாக எடுத்திருக்கிறார்கள் என்று புகார்கள் அனுப்பியுள்ளார்கள். ஆனால் இந்த வழக்கு தொடர்ந்ததிலிருந்து தமிழக அரசு சகாயம் அவர்களை மதுரையை மட்டுமே காட்டி சகாயம் அவர்கள் ஆய்வு பணியை செய்ய வேண்டாம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடந்த 2ஆம் தேதி கூட தமிழக முதல்வர் தன்னுடைய அறிக்கையிலே மதுரையில் நடந்த ஆய்வை மேலாய்வு செய்யத்தான் சகாயம் அவர்களை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது என்ற கருத்தை பதிவு வைத்திருந்தார். அது சகாயத்திற்கு 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி கொடுத்திருந்த அறிக்கையில் மதுரைக்கு மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நீதிமன்றம் நீதித்துறைக்கும் அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு வர வேண்டாம் என்று நீதித்துறை கருதுகிறதோ என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
தன் தலைமையில் அமையும் விசாரணை குழுவில் தான் விரும்பும் அதிகாரிகளை இடம்பெற செய்ய வேண்டும் என்றும் சகாயம் கோரிக்கை விடுத்திருந்தார். அப்படி செய்தால் அரசின் பணிகள் பாதிக்கப்படும் என அரசு தரப்பு வாதிட்டது. இதையடுத்து விரைவில் இது தொடர்பாக முடிவெடுக்கும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை கண்ணோட்டம். நோய் எதிர்ப்பு மருந்துகளை உடலில் செலுத்துவதில் புதிய வழிகளுக்கான கண்டுபிடிப்பில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மொனாஷ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் வெற்றி கண்டுள்ளனர். அவ்வகையில் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றுள்ள குழுவுக்கு தலைமையேற்றிருந்த இலங்கையைச் சேர்ந்த டாக்டர் அனுஷி ராஜபக்ஷ அவர்களிடம் பிபிசி சிங்கள சேவை சார்பாக கேட்ட கேள்விகளுக்கும் அந்த பதிலையும் மொழிபெயர்த்து தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
What we've come up with is a way of delivering vaccines to the lung non-invasively without the use of needles.
நாங்கள் புதிதாக என்ன செய்துள்ளோம் என்றால், நோய் தடுப்பு மருந்தை ஊசி அல்லது வேறு வழிகளில் உடலை துளைக்காமல் நுரையீரலுக்கு செலுத்துவதில் புதிய வழியை உருவாக்கியுள்ளோம். இப்படியான அணுகுமுறை ஊசிகளையோ அல்லது வேறு வகைகளில் உடலுக்குள் நோய் தடுப்பு மருந்து கொடுக்கப்படுவதையோ கண்டு அஞ்சும் நோயாளிகளிடம் பெரும் வரவேற்பை பெறும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். குறிப்பாக 3ஆம் உலக நாடுகளில் ஊசிகள் மூலம் மருந்துகள் உடலுக்குள் ஏற்றப்படும் போது ஏற்படும் கவலைகள் மற்றும் சுகாதாரமின்மையால் ஏற்படும் பிரச்சினைகள் ஆகியவை களையப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். மூக்கின் மூலம் உறிஞ்சியோ அல்லது வாய் வழியாக ஆவி வடிவில் நோய் எதிர்ப்பு மருந்தை உடலுக்குள் செலுத்துவது பெரிய அளவிலான மிருகங்களுக்கு இவ்வகையில் மருந்துகளை வெற்றிகரமாக கொடுத்து சோதித்து வெற்றி அடைந்துள்ளது இதுவே முதல் முறை. மூக்கு தூவாரத்தின் மூலம் மருந்து உறிஞ்சப்படும் போது அது நுரையீரலின் உட்பகுதிகளுக்கு விரைவாக நேரடியாக செல்கிறது
என்று விளக்கிய டாக்டர் அனுஷி ராஜபக்ஷவிடம், இந்த வகையில் மருந்து செலுத்துவது
மனிதர்களிடம் சோதிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கப்பட்டது.
So actually that's our next level. So we have the device as it is, it's not ready.
இதுவரை இல்லை. இயற்கையாகவே எமது அடுத்த படி அதுதான். அப்படி செலுத்துவதற்கான அந்த கருவி இன்னும் தயாராகவில்லை. அது குறித்து ஆய்வுகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. அப்படியான கருவி எளிதாக கையில் எடுத்து செல்லும் வகையில் இருக்க வேண்டும். இன்னும் 5 முதல் 10 வருடங்களில் சந்தையில் விற்பனைக்கு வரும் வகையில் அதை வடிவமைத்து கொண்டு வர முடியும் என்று நான் கருதுகிறேன்.
ஆவி வடிவில் நோய் எதிர்ப்பு மருந்தை உடலுக்குள் செலுத்த வேண்டும் எனும் எண்ணம் எதனால் எப்படி உங்களுக்கு தோன்றியது?
I have a 2-year-old son. When I get the routine vaccinations, I know the amount of pain that every mother has to go through.
எனக்கு 2 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். அவருக்கு நோய் எதிர்ப்பு மருந்து கொடுப்பதற்கு அழைத்து செல்லும் போது சிறார்களும் அவர்களுடன் வரும் பெற்றோரும் படும் துயரங்களை கண்டுள்ளேன். எனவே வழியில்லாத வகையில் மாற்று வழிகள் மூலம் சிறார்களுக்கு நோய் எதிர்ப்பு மருந்தை கொடுக்க முடியும் என்றால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் யோசித்தேன்
என்றார் ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வாளராக இருக்கும் இலங்கையைச் சேர்ந்த டாக்டர் அனுஷி ராஜபக்ஷ.
செய்தி தொகுத்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் கூட்டணி அரசில் பங்கு வகித்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இனி தனித்து செயல்படப் போவதாக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பிரதான பங்காளி கட்சிகளில் ஒன்றான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனித்து இயங்கப் போவதாக அறிவித்துள்ளது. தமது கட்சியின் அரசியல் உயர்பீட குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தின்படி தமது கட்சி உறுப்பினர்கள் 3 பேரும் தனிக்குழுவாக செயல்படுவார்கள் என்கின்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பொதுச் செயலாளர் YLS ஹமீத்.
கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையில் நாம் பலதரப்பட்ட பிரச்சனைகளை கடந்த காலங்களில் முகம் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம். நிர்வாக பிரச்சனை, மக்களுக்கு எந்தவித சேவையும் செய்ய முடியாத ஒரு கையாளாகத்தனமான ஒரு மாகாண சபையாக கிழக்கு மாகாண சபை மாறி இருக்கின்றது. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று நாம் மத்திய அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றோம். அவா அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்ற உத்தரவாதம் எங்களுக்கு பல முறை தரப்பட்டிருந்தது. முன்பு வரை அந்த உத்தரவாதங்கள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் நாம் இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம்
என்று தெரிவித்த அவரிடம், இந்த முடிவு கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி மாற்றத்தின் எதிர்பார்ப்பா என்று கேட்டபோது,
அது தொடர்பாக நாங்கள் இதுவரை சிந்திக்கவில்லை, ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் இன்னும் இருக்கின்றோம்
என்று பதிலளித்தார் YLS ஹமீத். நேற்றிரவு நடைபெற்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அரசியல் உயர்பீட குழு கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது.
அங்கு இருதரப்பு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியை மீண்டும் ஆதரிப்பதில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக அங்கத்தோடு கருத்தினை முன்வைத்தார்கள். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக முஸ்லிம்கள் முகம் கொடுக்கின்ற இனவாத பிரச்சனைகள், அந்த இனவாத பிரச்சனைகளை கண்டும் காணாமல் மெத்தன போக்கில் நடந்து கொண்ட அரசாங்கத்தின் செயற்பாடுகள் போன்ற நிலைமைகளில் எதிர்காலத்தில் இதே ஜனாதிபதிக்கு எவ்வாறு ஆதரவு அளிக்க முடியும் என்ற கேள்வி அங்கிருந்த சில அங்கத்தவர்களால் எழுப்பப்பட்டது. மட்டுமல்லாமல் மறுபுறத்தில் எதிரணியினர் ஜனாதிபதி பதவியினை ஒழிப்பதை மாத்திரம் இலக்காக கொண்டிருக்கின்றனர். ஜனாதிபதி பதவி பொதுவாக சிறுபான்மைகளுக்கு சாதகமான ஒரு பதவி என்ற நிலைப்பாடுதான் அரங்க தலைவர் அசோக் அவர்களின் காலத்தில் இருந்து இன்று வரை முஸ்லீம் கட்சிகளை பொறுத்தவரை இருக்கின்றது. இவ்வாறு ஜனாதிபதி முறைமையை மாற்றுவதில் சிறுபான்மை கட்சிகளாகிய எமக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் எதிரணியினர் அவ்வாறு மாற்றுவதற்கு முயற்சிக்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் உடன்படுவதாக இருந்தால் ஆக குறைந்தது அதற்கு ஏற்ற விதமான ஒரு பாராளுமன்ற தேர்தல் முறையாவது கொண்டு வரப்பட வேண்டும். எனவே நாங்கள் எதிர்காலத்தில் இந்த எதிரணியினருடன் இது தொடர்பாக பேசுகிறோம். பேசி எங்களால் ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியுமாக இருந்தால், சிறுபான்மைகளின் அபிலாஷைகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக நாங்கள் கவனத்தை கொள்வதற்காக இருக்கும்
என்றும் குறிப்பிட்டார் YLS ஹமீத்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் LR ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் தென்னிந்திய மாநிலமான கேரளாவை தாக்கி அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பறவை காய்ச்சல் குறித்த செய்தி ஒன்று. கேரள மாநிலத்தில் குறிப்பிட்ட 2 மாவட்டங்களில் கடந்த 1 வாரத்தில் பறவை காய்ச்சலுக்கு கணிசமான வாத்துக்கள் பலியானதை தொடர்ந்து கேரள அரசாங்கம் பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கருதும் சுமார் 20,000 வாத்துக்களை கொல்ல உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த பறவை காய்ச்சல் வாத்துக்களிலிருந்து மற்ற பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் பரவாமல் தடுப்பதற்காக இந்த தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கேரள அரசு தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் தொடர்ந்து பறவை காய்ச்சல் மீண்டும் மீண்டும் உருவாவது ஏன் என்பது குறித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் உயிர்நுட்பவியல் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் பி. ராமசாமி அவர்களை தொடர்பு கொண்டு
கேட்டேன். இது ஏவியன் இன்ஃப்ளூயன்சா தான் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, பட் சப்டைப் வந்து அவங்க கண்டுபிடிக்கல.
இந்தியாவில் இந்த பறவை காய்ச்சல் சமீபத்தில் மீண்டும் மீண்டும் வருவதும் போவதுமாக இருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
அது இன்ஃபெக்ஷன் ஒரு பாக்கெட்ல இருந்துகிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். சோர்ஸ் ஆஃப் வைரஸ் வந்து அவங்க எந்த ரூட்ல வருது அப்படிங்கறத அது வரைக்கும் அவங்க சரிங்க பண்ணல அப்படிங்கிறது தான்.
கிட்டத்தட்ட ஒரு 2 மாவட்டங்கள்ல இருக்கிற சுமார் 20,000 வாத்துக்களை அவர்கள் அழிப்பதன் மூலம் இந்த நோய் மற்ற பகுதிகளுக்கு பரவுவதை தடுப்பதற்கு முயற்சி செய்வதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த முயற்சி சரியா?
ஓரளவுக்கு சரியானதுதான், பட் அது வந்து திருப்பி திருப்பி ஏன்னா வந்துருக்கு அப்பியர் ஆகிறதுக்கு மாதிரி ரிப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலா Again, this year it comes. அப்படின்னா இது வந்து ரூட் எங்க எந்த வழிய வருது, இது இன்ஃபெக்ஷன் எதுல இருந்து வருது சரியான நம்ம வந்து எடுக்கலன்னு தான் அர்த்தம்.
சரி, அப்படி வந்து அது வந்து எங்கேந்து தொற்றுது, மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அல்லது குறிப்பிட்ட வகையில அது தொற்றுதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற சிரமங்கள் என்ன?
அது ரிசர்வாயர் ஹோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சார். அதாவது அது உள்ள அந்த ஹோஸ்டுக்கு வந்து ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, அது தங்கி இருக்கும். அதுக்கு சரியான அது தருணம் வர்ற போது அது வெளியே வருங்க. நம்ம வந்து அந்த ரிசர்வாயர் ஹோஸ்ட் எங்க எதுல இருக்கு எப்படி வருது அப்படிங்கறத வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரணுங்க.
இந்த குறிப்பிட்ட பறவை காய்ச்சலுக்கான ரிசர்வாயர் ஹோஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்ற அது தங்கும் இடம், தங்கி அப்படியே பதுங்கி இருக்கிற இடம்ங்கிறது எது பொதுவாக? பறவை காய்ச்சலுக்கான ஒரு தங்குமிடமாக இருக்கிறது, வாழ்விடமாக இருக்கிறது அப்படின்னா அந்த பன்றிகளை அடையாளம் காண்பதில் அல்லது அடையாளம் கண்டு அழிப்பதில் அல்லது அந்த பன்றிகளில் இருக்கும் தொற்றை நீக்குவதில் மருத்துவ ரீதியில் அது சாத்தியமா?
சாத்தியம், கண்டிப்பா சாத்தியம். பட் இது வந்து H5N1, H7N7, H9N2 அந்த வெரைட்டியே வந்து ஏபியன் இன்ஃப்ளூயன்ஸா பூராவே வந்து ஜென்ரலா வந்து ஹியூமனுக்கு வந்து டிசீஸ் இருக்காதுன்னு சொல்லி நம்புறாங்க. ஆனா இது வந்து ஹியூமன் டெத் எல்லாம் இருந்திருக்கு. இந்த இதுல வந்து அனிமல்ல இருந்து ஹியூமனுக்கு அதாவது ஜெனோட்டிக் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி குணமுள்ள இந்த வைரஸ் உங்களுக்கு.
இந்தியாவில் இதுவரைக்கும் பறவை காய்ச்சல் வந்து மனிதர்களுக்கு தொற்றிய சம்பவங்கள் ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அவ்வளவு அது ஆத்தென்டிக்கா ரிப்போர்ட் இருந்த மாதிரி தெரியலங்க.
கேரளாவில் ஒரு பயம் நிலவுகிறது, இது வந்து பறவைகள்லேருந்து மனிதர்களுக்கு தொற்றாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நடவடிக்கை எடுக்கிறதா கேரள அரசு அமைச்சர் மற்றவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த முயற்சிகள் என்ன மாதிரி எடுக்கப்படணும், மருத்துவ ரீதியா விஞ்ஞான ரீதியா?
உடனே செய்ய வேண்டியது இவங்க வந்து அவங்க செய்திருக்கிறது சரியான முறையா தான் இருக்குது. ஒன்னு வந்து பேன் பண்றாங்க மார்க்கெட்டிங், அது வியாபாரம் பண்றது, இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து வியாபாரம் பண்ணுறது நிறுத்துறாங்க. இன்ஃபெக்டட் ஏரியால இருந்து இருக்கிற அனிமல்லாம் எடுத்து சாகடிச்சு இது பண்றாங்க. மத்த நீங்க பேஸ் லெவல்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து இப்ப ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம கொண்டு வரணும். பேர்ட் ஃபுளூ வந்து ஒரு மோசமான ஒரு வியாதி தாங்க, அது மனுஷனுக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கு உண்டான தடுப்பு முறைகள்லாம் இப்ப இது வரைக்கும் இல்லை. ஏன்னா இந்த வைரஸ்ல வந்து மியூட்டேஷன் வந்து ரேப்பிடா நடக்குங்க. அதாவது இப்ப வந்து ஒரு ஜெனரேஷன்ல ஒரு மாதிரியா இருக்கும், அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளவே அது வந்து அதனுடைய பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே மாத்திக்கும்.
சென்னை பல்கலைக்கழகத்தின் உயிர்நுட்பவியல் துறையின் தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் பி. ராமசாமி.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல். ஆர். ஜெகதீசன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை என்னுடைய இன்றைய நிகழ்ச்சியும் என்னுடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் என்னுடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.